الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد عبدك ورسولك النبي الأمي وعلى آله وصحبه وسلم أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله وقد قال الله سبحانه وتعالى في كتابه الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الزانية والزاني فاجلدوا كل واحد منهما مئة جلدة ولا تأخذكم بهما رأفة في دين الله إن كنتم تؤمنون بالله واليوم الآخر والأشهد عذابهما طائفة من المؤمنين صدق الله العظيم عن أبي هريرة رضي الله تعالى عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا يزني الزاني حين يزني وهو مؤمن ولا يشرك الشارك حين يشركها وهو مؤمن إلى آخر الحديث رواه البخاري ومسلم صدق رسول الله صلى الله عليه وسلم அனைத்து உலகங்களையும் சிறப்புமிக்க தன் ஆதிக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய ஏகவல்லவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு எல்லா புகழும் சலவாத்தும் கருணாமாரியும் சலாமென்னும் சாந்தி பெருக்கும் ரஹ்மத்துல் ஆலமீன் சையீதுல் முர்சலீன் ஷஃபீஉல் முஜனபீன் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் அனைத்து வழிமுறைகளையும் சீரான முறையிலே பின்பற்றி நடந்த அல ஸஹாபுகள் தாபிஈங்கள் தபிஉத் தாபிஈங்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த குறுகிய காலத்தில் எம் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக கண்ணியம் நிறைந்த நாளை தந்து அந்த மகத்துவமிக்க நாளை எந்த இடத்தை உலகத்திலே ஒரு சிறந்த இடமாக ஆக்கி வைத்திருக்கிறானோ அந்த புனிதமான மஸ்ஜிதிலே கழிக்க வேண்டும் என்ற ஒரு சிறப்பான எண்ணத்தோடு வந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எம்முடைய குறுகிய கால வாழ்க்கையிலே மேலான ரஹ்மத்துள்ள விடயங்கள் எவைகளாக இருக்கிறதோ அந்த சிறப்புமிக்க ரஹ்மத்துடைய விடயங்களை சீரான முறையில் செய்து கொள்ளுமாறும் எங்கள் மீது கொண்ட பேரன்பின் காரணமாக இந்த விடயங்களை எல்லாம் தவிந்து நடக்குமாறு எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லி வைத்திருக்கிறானோ அந்த விடயங்களை தவிந்து நடக்குமாறு ஆரம்பமாக எனக்கும் இரண்டாவதாக உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களே, அருமையான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த பரந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் எங்கு வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் பிரச்சனையும் அநியாயமான விடயங்களும் சோதனைகளும் நிரம்பி வந்து கொண்டிருக்கின்றன. விசேடமாக முஸ்லீம்கள் எங்கு வாழ்கிறார்களோ அங்க மக்கள் கடுமையான சோதனைக்கு உட்பட்டிருக்கிறார்கள், கடுமையான மனவேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், கடுமையான கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியான கஷ்டங்களுடைய நிலைமைகள் சோதனைகள் அனர்த்தங்களை பற்றி தற்காலத்தில் உள்ள அறிஞர்களும் ஆராய்ச்சியாளர்களும் பலவிதமான கருத்துக்களை சொன்னாலும் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆனின் மூலமாக 1436 வருடங்களுக்கு முன்னதாகவே காலங்களிலே ஏற்படக்கூடிய சோதனைகள் எதனால் ஏற்படுகின்றன, அந்த சோதனைகளை வழங்கக்கூடிய தன்மையை நாம் பெற்றிருக்க வேண்டும், அந்த நிலைமையை வைத்து நாம் எம்முடைய வாழ்க்கை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற கருத்தை எல்லாம் ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆனின் மூலமாக பல நூறு வருடங்களுக்கு முன்னாலே அருளப்பட்ட அருமையான குர்ஆனின் மூலமாக எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்லி வைத்திருக்கிறார். குர்ஆன் சொல்லக்கூடிய சோதனைகள் இருக்கிறது, இரண்டு வகையிலே அமைகிறது. ஒன்று நம்முடைய ஈமானை தக்வாவை சோதிக்கக்கூடிய சோதனைகள், நம்முடைய ஈமானை பலப்படுத்தக்கூடிய சோதனைகள். சில நேரங்களில் வரக்கூடிய சோதனைகளினால நம்ம என்ன செய்வோம், அல்லாஹ் எங்களைத்தானா சோதிக்க வேண்டும் என்று கூட நம்ம நினைக்கலாம். ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா எங்களை பணிய போடணும், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ரஹமத்துக்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற அமைப்பில் அந்த சோதனைகள் தரவில்லை. எங்களுடைய ஈமானை இன்னும் பலப்படுத்தி அல்லாஹுடைய தகர்ரு முடுகதரை பற்றி ஒரு சிறந்த மக்களாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் ரம்மளுக்கு அதை தருகிறார். விசேடமாக நபிமாருடைய வாழ்க்கையிலே பார்க்கின்ற பொழுது இப்படியான நிகழ்வு நிறைய இருக்கிறது. யோசிப்போம் செய்ய முடியுமா என்று கூட. அப்படி மிக பயங்கரமான சோதனைகளை கொடுத்த பொழுது என்ன செஞ்சாங்க, அத்துணையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அந்த சோதனையுடைய பிரதிபலன் என்னவென்று சொன்னால், قال اني جاعلك للناس اماما உங்களை மக்கள் தலைவராக ஆக்கினோம் என்று ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா புனிதமான குர்ஆனின் மூலமாக சொல்லி காட்டுகிறான். மரியம் அலைஹி ஸலாத்து வ ஸலாம் அதாவது ஃபிரௌனுடைய மனைவியார் ஆசியா அம்மையார் ஃபிரௌனிடத்தில் இருக்கின்ற பொழுது ரொம்ப சோதனைப்பட்டிருந்தாங்க. அந்த சமயத்தில் வரபல்லாஹு மதரன் என்னுடைய கணவன் தான் ஃபிரௌன், அவனால ஏற்படக்கூடிய வேதனையும் அநியாயங்களும் தாங்க முடியல. அவனோடு இருப்பவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்துக் கொண்டிருக்க முடியவில்லை. ஒரு பாரிய சோதனையா இருக்கிறேன். எனக்கு அருமையான வாலிபர்கள் 9 பேரண்டும் இருக்கு, 7 பேரண்டும் இருக்கு. அந்த வாலிபர்கள் கடுமையான சோதனை. ஈமானை விடவில்லை என்று சொன்னால், முஸ்லீம் தனத்தில் இருந்து நீங்கள் மாறவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு கடுமையான தண்டனை, குறிப்பாக சில நேரங்களில் உங்களுடைய கழுத்தை கூட வெட்டப்படும். அப்படியான பயங்கரமான சோதனை இருந்தது. அந்த மக்கள் என்ன கேட்டாங்க, தப்பனா ஆத்தினா பித்துன்யா மில்லதுங்க ரஹ்மா வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா. யா அல்லாஹ், சோதனை வந்துருச்சு, சோதனை கடுமையா இருக்குது, நாங்கள் உங்களிடத்தில் இதை கேட்கிறோம் தெரியுமா, மில்லதுங்க ரஹ்மா எங்களுக்கு ஒரு இரக்கமான நிலைமை ஏற்படுத்தி வச்சிரு, நீ இறங்கக்கூடிய இரக்கப்படுத்த ரஹ்மத்துடைய வாழ்வை தந்துடு, நாங்கள் அந்த சோதனை இருந்து தப்பக்கூடிய ஒரு வழியை எங்களுக்கு இலகுவாக்கிட்டா என்று சொல்லி அந்த 300 வருஷன் குகையிலே வாழ்ந்த அருமையான தோழர்கள் கேட்டார்கள். இந்த அப்படியான குர்ஆனுடைய வசனங்கள், இந்த சம்பவங்கள்லாம் எதை குறிக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சோதனையோட முதலாவது கட்டம் நம்முடைய தக்வாவை, ஈமானை, நம்முடைய தைரியத்தை, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை உறுதிப்படுத்தக்கூடிய அந்த அருமையான விடயத்தை சிறப்பிக்கக்கூடிய சோதனைகள் தான் முதலாவது சோதனை. இரண்டாவது சோதனை, மனிதன் தன்னுடைய கையினால் தேடிக்கொண்ட விடயங்கள், தன்னுடைய பாவத்தினால், தன்னுடைய அழிவினால், அநியாயங்களால் தேடிக்கொள்கிறானே இப்படியான விடயங்கள். கடலிலும் கரையிலும் எல்லா இடங்களிலும் அநியாயம் வெளிவந்து விட்டது, நிரம்பி விட்டது. காரணம், மக்கள் செய்யக்கூடிய அநியாயங்களால், அட்டகாசத்தினாலும் அல்லாஹுடைய சோதனை நிரம்பி வந்து விட்டது என்ற கருத்தை புனிதமான குர்ஆன் தெளிவான முறையில் சொல்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, நாகரீகம் நாகரீகம் என்ற அமைப்பிலே பலவாறான முறையில் மக்கள் நடக்கக்கூடிய இந்த காலத்தில் உணவில் நாகரீகம், அது சொட்டாரிக்கணும், ஹலால் ஹராம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உடுப்பில நாகரீகம், தன்னுடைய பேச்சில நாகரீகம், வீட்டில் நடக்கின்ற விடயங்கள் நாகரீகம், தான் பாவிக்கின்ற கருவிகளிலே கூட நாகரீகமாக இருக்க வேண்டும், அது ஹலாலோ ஹராமோ இப்படியெல்லாம் நினைக்கின்ற இந்த காலகட்டத்தில் மக்கள் பரவலான முறையில் இலகுவான முறையில் ஜொலியாக இருக்கக்கூடிய, ரொம்ப விரும்பி எடுக்கக்கூடிய பயங்கரமான பாவங்கள்ல மிக முக்கியமான பாவம் தான் இன்னைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பாவம், ஜினாவுடைய அமைப்பு, விபச்சாரத்துடைய அமைப்பு. இந்த ஜினாவுடைய விபச்சாரத்துடைய அமைப்பு பரவலான முறையில் எங்கும் இருப்பதை நாம் கண்கூடாக காண்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் நினைக்க கூடாது விபச்சாரம் என்று சொன்னால் ஒரு ஆணும் பெண்ணும் தனிமையில் சந்திச்சு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கொள்வதால் விபச்சாரம் நினைக்காதீங்க. அவங்க எல்லாரும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான உங்களுடைய கண்களுக்கும் விபச்சாரம் இருக்கிறது. அந்த கண் தேவையில்லாத விடயத்தை பார்க்கிறது, அது விபச்சாரம். ஒரு தன்னுடைய காது தேவையில்லாத விடயத்தை கேட்கிறது, அது விபச்சாரத்தில் குற்றத்துக்கு ஆளாக்கப்படுகிறது. தன்னுடைய வாயினால ஆபாச பாடல்கள் விபச்சாரத்திலே வார்த்தைகளை பேசுறீங்கள் இல்லையா, அதுவும் விபச்சாரத்திலே குற்றத்துக்கு ஆளாக்கப்படுகிறது என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார். அல்லாஹுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு பார்க்கிறோம் நவீனமான கருவி கையடக்க தொலைபேசி எல்லார கையிலையும் இருக்கு. குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலே, படிக்கின்ற மாணவர்கள் மத்தியிலே வகவகையான போன்களை வச்சிருக்கிறாங்க. அதை வைத்துக் கொண்டு அது மஸ்ஜித் என்று பார்க்க கிடையாது, நல்ல இடங்கள் என்று தெரியாது, நல்ல மனிதர்கள் இருக்கக்கூடிய இடமாச்சு என்று கிடையாது. என்ன செய்யறாங்க, கையிலே வைத்துக் கொண்டு எந்தெந்த ஆபாச படங்களை பார்க்க வேண்டுமோ, எந்தெந்த விளக்கப்பட்டவைகளை பார்க்க கூடாதோ அத்துணைகளையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறாங்க. இது ஒரு பொழுதுபோக்கு. இது என்ன செய்யறாங்க, இது நம்ம வாழ்க்கையில் ஏற்படும் சந்தோஷமான நிகழ்வு, இது பிறகு ஒரு கிடைக்காது என்று கூட சிலர்கள் என்ன செய்யறாங்க நினைக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சில என்ன செய்யறாங்க, வேற பெண்களுடைய படங்களை வைத்துக் கொண்டு அதில் கவலைப்படக்கூடிய விடயம் என்ன என்று சொன்னால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹு நம்மெல்லாம் அந்த பாவத்தில் இருந்து பாதுகாக்க வேண்டும். சில பெண்களுடைய அல்லது சில ஆண்களுடைய, ஆண்களும் பெண்களும் தான், எந்த இடங்களை மறைக்க வேண்டுமோ அந்த மறைக்க வேண்டிய கட்டாயம், மறைக்க வேண்டிய அந்த பார்க்கக்கூடாத அந்த இடங்களை புகைப்படம் பிடித்து தன்னுடைய கையிலே வைத்துக் கொண்டு அதை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏன் நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க, இதெல்லாம் ஜினாவில்லை, இதெல்லாம் ஜொலிக்கு பார்க்கிற வேலை, இதெல்லாம் ஆபாசம் நினைக்காதீங்க. இன்னைக்கு சில இடங்கள்ல பார்க்கிறோம், காதாவது காதி நீதிமன்றங்களில் விவாகரத்து நடைபெறக்கூடிய நிறைய இடங்களில் பார்க்கிறோம். சில விவாகரத்துகள் வருகிறது, என்ன சொல்றாங்க பாருங்க, என்ன கல்யாணம் முடிச்சாரு, திருமணம் முடிச்சாரு, மாசம் ரெண்டு மாசம் போகல, ஆனால் இதுவரைக்கும் நாங்க குடும்ப உறவு நடத்துறதே கிடையாது. காரணம் என்ன தெரியுமா, 24 மணித்தாலமும் ஆபாச படங்களை பார்க்கக்கூடிய மனிதராக இருக்கிறார். ஆபாச படங்களை பார்த்து, பேஸ்புக்கை பார்த்து, இன்டர்நெட்டில் தேவையில்லாத படங்களை பார்த்து பார்த்து தன்னுடைய அருமையான வாழ்க்கை ஆசையை அநியாயமாக்கிக் கொள்கிறார். இதனால தன் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையை நடத்துவதற்கு சக்தி இல்லாம, ஆசை இல்லாமல் இருக்கிறார். நினைச்சு கொள்ளாதீங்க, இது ஒரு விளையாட்டு, இது ஒரு ஜொலி, அல்லது வாழ்க்கையில சூனாடிக்க வேண்டிய வேலை நினைச்சு கொள்ளாதீங்க. இப்படியான விடயங்கள் இருக்கிறது, இப்படியான விடயங்களில் ஈடுபடுகின்ற பொழுது என்ன நடக்காது, உங்களுடைய ஈமான் உங்களிடத்தில் இருக்காது, உங்களுடைய தலைக்கு மேல குடை போன்று இருக்கும். அல்லாஹ் பாதுகாக்கணும். நீங்க அந்த ஜொலியில் இருக்கிறீங்க. சில கட்டுரைகள்ல, சில செய்திகள்ல பார்க்கிற ஒருதனுக்கு ஆபாசத்துடைய எண்ணம் அது கருத்து, ஆசை கூடி அவனுக்கு மாரடைப்பு வந்த மரண செய்தியும் இந்த பேப்பர்ல பார்க்கணும். ஆசை கூடி என்ன செய்யுங்க, மாரடைப்பு வந்துருச்சு, அதே நிலைமையில வஃபாத்தா போன. ஒருவர் சொன்னார் என்னிடத்திலே, ஒருவர் வைத்திய சாலையிலே என்ன செய்யறாரு, மருத்துவமனையிலே அவருடைய சிகிச்சை காவணி போயிருக்கிறார். அந்த இடத்துல அவர் காதில் போட்டிருக்கிறார், அந்த நிலைமையிலே வஃபாத்தா போயிட்டார். அங்கே காதில் உள்ளத்தை எடுத்து பார்த்தா ஆபாச பாடல்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறார். அதே நிலைமையில வஃபாத்தா போயிட்டார். இவருடைய ஹாலாத்து என்ன, இவருடைய நிலைமை என்ன, மக்களை சிந்தனை செய்து பாருங்கள். நீங்கள் அந்த விபச்சாரத்துறை அமைப்பில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய உயிர் போய்விட்டது என்று சொன்னால், ஒருவன் விபச்சாரம் செய்கின்ற பொழுது அவருடைய ஈமான், அவருடைய மேலான குறைபுடைய வண்ணமாக இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஈமான் இல்லை, இதே நிலைமையில வஃபாத்தாகிவிட்டால் நிச்சயமாக அவன் ஈமானற்ற நிலைமையில ஆக்கப்படுவான் என்பது ரசூலுல்லாஹி அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மேலான ஹஜ்ஜுடைய விளக்கமாக இருக்கிறது. அல்லாஹுடைய நல்லடியார்களே, சில நேரங்களில் நல்லவர்கள் யோசிக்கலாம், சரி அவங்க தான் பார்த்துக்கிட்டு போறாங்க, அவங்க பார்த்துட்டு போறாங்க, எங்களுக்கு அதை தடுக்க இயலாது, எங்கட புள்ள தானே, உள்ளது ஒரே ஒரு மகன், அவனுக்கு ஒரு போனை வாங்கி கொடுத்தா சும்மா ஜொலியா இருக்கட்டும். அண்மையிலே ஒரு பிரபலியமான ஒரு மாற்று மாத சிங்கள பாடசாலையிலே அந்த அதிபர் சொல்லியிருக்கிறார், கிட்டத்தட்ட 2000-3000 மாணவர்கள் மத்தியிலே சொல்லியிருக்கிறார். பெற்றோர்களே, உங்களுடைய பிள்ளைகள் கையடக்க தொலைபேசியில் பாதிப்பதாக இருந்தால் அல்லது இன்டர்நெட் பாதிப்பதாக இருந்தால் காமராளை வச்சு மகன் படிக்கிறது மனுஷனை மூடி வைக்காதீங்க. பகிரங்கமான மண்டபத்திலே நீங்கள் அவர் எப்படி நடந்து கொள்கிறார் என்பதை கண்காணித்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இந்த சீரழிவின் காரணமாக
நிறைய வாலிபர்களுக்கு படிப்பறிவு இல்லை, ஆசை அது படிப்புடைய ஆசை கிடையாது, வாழ்க்கை சீரழிந்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு காரணம் பெற்றோர்களார் என்பதனை அந்த பிரபலியமான பாடசாலையுடைய அதிபர் பகிரங்கமான முறையில் சொல்லியிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆயிஷா சித்திகா ரழியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், மக்கள் மத்தியிலே உண்மையான தக்வாதார்கள் வாழுகிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், மூமின்கள் இருக்கிறார்கள், இந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய தண்டனை வருமா என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாவிகளும் பாவ செயல்களும் அதிகரிக்கின்ற பொழுது எல்லாரையும் சேர்த்துதான் தண்டனை வரும் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி தெளிவிட்டு சொன்னாங்க, அவர்கள் அன்று எழுப்பப்படுகின்ற பொழுது நல்லவர்கள் நல்ல முறையில் எழுப்பப்படுகிறார்கள். என்ன காரணம் அவருடைய கண்களிலே கண்ணீர் கசி ஆரம்பித்து, என்னுடைய உம்மத்துக்கு இந்த நிலைமை ஏற்படுமே, என்னுடைய உம்மத்தா இப்படி வரப்போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உலகத்தில எந்த பாவத்தில இருந்தாலோ அந்த பாவத்தில அடிப்படையிலே அவன் குரங்காக வேற பல ரூபத்திலே அவனுடைய வயிறு பெருசா இருக்கும், வாய் பெருசா இருக்கும், செயல் வரையும் அங்க பலதற்றவனாக, அங்கம் இல்ல அங்கங்கள் பலதடைந்தவனாக இப்படியான நிலைமையிலே கபரில் எழுப்பப்படுவான். காரணம் என்ன தெரியுமா? உலகத்தில் அவன் செய்த பாவத்தின் காரணமாக. இதைத்தான் அந்த குர்ஆனுடைய வசனம் குறிக்கிறது என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொல்லிக் காட்டினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வலா தக்ரபுல் ஜினா இன்னஹு கான ஃபாஹிஷதன் வஸாஅ சபீலா. குர்ஆன் சொல்லுகிறது, குர்ஆன் சொன்னால் சொல்லல, இந்த குர்ஆனை இன்றைய விஞ்ஞானிகள், இந்த குர்ஆனை இன்றைய மேலை நாட்டு மக்கள் அதை படித்து இஸ்லாத்தில் வருகிறார்களோ அந்த அருமையான குர்ஆன்களை பார்த்து சொல்கிறது, வலா தக்ரபுல் ஜினா, விபச்சாரத்தோடு சம்பந்தம் உள்ள எந்த விடயத்திலும் நீங்கள் அணுகாதீர்கள். ஏனென்று சொன்னால் உன வாழ்க்கையை நாசமாக்கூடிய விடயம். எப்பொழுதுமே அது நல்ல வழியை காட்டவே மாட்டாது. நல்ல வழியை காட்டாது, அதில் சிக்கிறீங்க, விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்துல சிக்கிறீங்க, உன வாழ்க்கையில சீரழிவு, அதாவது எருவை தவிர சீரான வாழ்வை கிடையாது என்ற கருத்தை புனிதமான குர்ஆன் சொல்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு தஃப்ஸீர் இப்னு அபி ஹாத்திம் என்ற கிரந்தத்தில் தஃப்ஸீர் எழுதுறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை வச்சு எழுதுறாங்க. அதாவது ஏன் இந்த குர்ஆன் இஸ்னாவின் மூலமாக சீரழிவு ஏற்படும் என்று சொன்னால், உலகத்திலே மூன்று விதமான சீரழிவு வருது. விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்தில் மூன்று விதமான சீரழிவு உலகத்தில் வருது. மூன்று விதமான அதாபுகள் மௌத்துக்கு பின்னாலே வருகிறது. உலகத்திலே வரக்கூடிய தண்டனை என்று சொன்னால், யுதிஹிபுல் பஹா, அவருடைய முக மலர்ச்சி அப்படியே போயிருது. முகத்துடைய அழகு, முகத்துடைய பசுந்து, மற்றவர்கள் பார்த்து ரொம்ப சல்லா இருக்கிறாங்களே என்று சொல்லக்கூடிய முறை இருக்கிறது படிப்படியாக குறைந்து விடுகிறது. வையூறுதில் பக்கல, எவ்வளவுதான் உழைச்சாலும் கஷ்டம் கடன், என்ன செய்யறது, அங்க போய் பார்த்தோம், இங்க பார்த்தோம், அந்த பரிகாரிட்ட போனோம், இவர்கிட்ட போனோம், என்ன ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, கடனும் கஷ்டமும் சொல்லையும் வந்து கொண்டே இருக்கிறது. ஏங்க குர்ஆன் என்ன சொல்லுகிறது, வஸாஅஸபீலா, ஒரு நாளுமே நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சொல்லுதா இல்லையா? நம்ம என்ன செய்யறோம், ரகசியமா இத்தனை கேம்களை கொடுக்கிறோம், கையில பணம் இருக்குது, நல்லவர்கள் மாதிரி இருக்கிறோம், ஊழியர்கள் மத்தியில் நல்ல மாதிரி நடக்கிறோம், ஆனால் விபச்சாரத்திலே தன்மை நம்மிடத்தில் இருப்பதன் காரணமாக இப்படியான நிலைமை ஏற்படுது. வையூறுதல் பக்கற, ஏழ்மை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய வாழ்நாள் குறைந்து விடும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைக்கு சில நோய்களை பார்க்கிறோம், அல்லாஹ் பாதுகாக்கிறோம். 20 வயசு வாலிபனுக்கு 60 தாண்டின வயோதிபருடைய நிலைமை ஏற்பட்டு போச்சு. அதனை ஆரம்பத்தில் சொன்னேன், இன்றைக்கு சில வாலிபர்கள் திருமணம் முடித்து தன்னுடைய மனைவியோட குடும்ப உறவு நடத்த முடியாமல் கஷ்டப்படுகிறார். கடைசியா டிவோர்ஸுக்கு போயிட்டு, அதாவது எங்க போகுது, அதாவது தலாக்குக்கு போகுது. கேட்டா சொல்றாங்க, இவர் காலமெல்லாம் அந்த 24 இரவு நேரம் எல்லாம் அந்த பாலியலோடு சம்பந்தப்பட்டுள்ள விஷயத்து தான் இருக்கிறார். இவரை வச்சு எதை நான் செய்கிறேன், குடும்ப வாழ்க்கையும் சீரழிஞ்சு என் வாழ்க்கையும் சீரழிஞ்சு நான் நோயாளியாக நிலைமையாமல், அதனால இப்பொழுது என்னை விடுவீங்க என்று சொல்லி அந்த பெண் வாதாடுகிறான். 1436 வருடங்களுக்கு முன்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதப்பட்ட குர்ஆன் சொன்ன விடயத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முகமலர்ச்சி போயிடும், உங்களுக்கு ஏழ்மைத்தனம் வரும், உங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வரக்கத்தை குறைத்து விடுவார் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னாங்க. மறுமையில என்ன தெரியுமா, யூஜிபு சுஹ்தமின ரப்பு, அல்லாஹ்வுடைய கோபம் இருந்து கொண்டே இருக்கு.
யாரிடத்துல போயிட்டு மறுமையில செஞ்சது, ரசூலுல்லாஹிடத்துல போய் செஞ்சதுக்கும் அல்லாஹ் இரக்கம் வேணுமா இல்லையா? நம்ம அல்லாஹ் நினைச்சார் என்று சொன்னா நம்மட கொஞ்சம் பாவத்தை வச்சாலும் அல்லது கொஞ்சம் நிறைய பாவம் வச்சுக்கு அல்லாஹ் ரஹ்மத்துடையவன் இல்லையா, நம் மீது கொண்ட பேரன் காரணமா சுவர்க்கத்துல நம்ம வைக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, சுவர்க்க லோகத்தில இருந்து ஒருவர் எட்டி பார்க்கிறார், ஒருவரை நரகத்துக்கு கொண்டு போறாங்க. அவர் நினைக்கிறாரு, நம்மளோடு இருந்த மனுஷனாச்சே, ஒரு கட்டத்தில் எனக்கு தண்ணீர் தேவைப்பட்டுச்சு, இந்த மனுஷன் தான் எனக்கு தண்ணீரை கொண்டு வந்தார், அவன் நரகத்துக்கு போறான், நான் சுவர்க்க லோகத்தில் இருக்கேன். கஷ்டத்தில் உதவி செஞ்ச ஒரு மனிதன் நரகத்திற்கு வீசப்படுகிறான், நானும் சுவர்க்க லோகத்தில் இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தலை கெஞ்சிறான், யா அல்லாஹ், உலகத்தில் எங்களுக்கு ஒரு சிறிய சிநேகிதன் இருந்துச்சு, அவர் தண்ணி தந்தாரு, எனக்கு என்ன ஆதரிச்சார், யா அல்லாஹ், நான் சுவர்க்க லோகத்தில் இருக்கிறேன், அவர் நரகத்துக்கு போறாரு, எனக்கு இரக்கம் காட்டு, அந்த மனிதன் மீது இரக்கம் காட்டு என்று சொல்லி இவர் கேட்கிறாரு. அல்லாஹ் சொல்லுகிறார், என் அடியானி மீது கொண்ட பேரன்பின் காரணமாக, என் அடியானி மீது நீ கொண்ட பேரன்பின் காரணமாக ரெண்டு பேரையுமே சொற்கொலத்துக்கு அனுப்புறேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹுடைய இரக்கத்துறை விடயத்திலே ஹதீஸிலே விளக்கம் கொள்கின்றது. இதே நேரத்தில் அல்லாஹுடைய கோபப்பார்வை, அல்லாஹுடைய வெறுப்பு வரும் என்று சொன்னால் மறுமையில நாங்கள் யார் இடத்துல போற, இது விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்டுள்ள மக்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வேதனை, விசாரணை ரொம்ப கடினமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நரகத்தில் பெரிய பெரிய பயங்கரமான தண்டனைகள் கிடைக்கும் என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையில் சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு ஆணும் பெண்ணும் சேர்வது மட்டும்தான் விபச்சாரம் அல்ல, உங்களோட கைக்குள்ளே இருக்கிறது விபச்சாரம். நீங்க அதை பிடித்து கொண்டு பார்க்கிறீர்களே, அந்த படத்தை பார்க்கிறீங்களே, அந்த பெண்ணை ரசிக்கிறீங்களே, அந்த பெண்ணுடைய அங்க உறுப்புகளை ரசிக்கிறீங்களே, அந்த பாடலை கேட்கிறீர்களே, அத்துணையும் பாவத்தோடு சம்பந்தம் உள்ளது என்பதை நீங்கள் மறந்து போட. கதவை மூடிட்டு வேற பேர்ல போனை வச்சுக்கிட்டு நீங்க பேசுறீங்க இல்லையா, அதுவும் தாங்க விபச்சாரம் நினைச்சு கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே விளக்கத்தில் எழுதுறாங்க, விபச்சாரத்தில் விபரீதங்கள் நிறைய இருக்கிறது. முதலாவது என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கருக்கலைப்பு, கருவை கலைக்கக்கூடிய நிலைமை பரவலான முறை ஏற்பட்டு, அண்மையில் நான் ஒரு பத்திரிகையை படித்தேன், ஒரு விபச்சார கூட்டம் கருக்கலைக்க போய் அதுல பல பேர் அப்படியே வஃபாத்தா போனாங்க, அப்படியே போயிட்டாங்க. ஏன், அல்லாஹ் இயற்கையத்தார விஷயம் இல்லையா, ஹலால ஹராமான விஷயத்துல ஹலால ஹராமாக்க போனால், ஹராமான விஷயத்துல இறங்க போனோம் என்று சொன்னால் அதை என்ன அல்லாவை ஏமாத்தலாம் நினைச்சால் அல்லாஹ் சும்மா விடுவானா? ஆகவேதான் சில பெண்கள் அப்படியே வஃபாத்தாயிட்ட, அப்படியே மரணிச்சுட்டாரு. இது பத்திரிகையில் வரக்கூடிய செய்திகள். இன்னைக்கு உலக அளவில் பார்க்க போனால் கிட்டத்தட்ட 600,000 பேர் ஒரு நாளைக்கு கருக்கலைக்கிறார்கள். அதில் விசேஷமாக 25 வயதுக்கு குறைவான கல்லூரி மாணவிகள், இளம் பெண்கள் கருக்களை கலைத்து தன்னை உடலையே நாசமாக்கிக் கொள்கிறார்கள் என்பதனை இன்றைக்கு வைத்திய சட்ட ஆராய்ச்சியாளர்கள் ஆதாரத்தோடு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான ஏற்படுகிறது, விசாரத்திலே தன்மை ஏற்படுகிறா இல்லையா? இன்னைக்கு பக்கத்தூடுக்கார நம்மெல்லாம் தெரிஞ்ச அம்மே ஆளுவதான், அந்த தசநாயகம் பழைய காலத்திலிருந்து வாரான், அவன் அம்மே மாமியன்னு சரி உள்ளுக்கு வாரான். இங்கே தனியா ஒரு குமர் புள்ள இருக்குது, வயது வந்த புள்ள இருக்குது, உமா பாப்பா சொல்றாங்க, என்ன அது பழைய காலத்து புறதான், அப்படி சும்மா வளர்ந்து பந்து போனவன் தானே அவன் இங்கிறாங்க. நாளடைவில் அந்த பிள்ளையில வயிற்றுடைய பிள்ளையை சுமக்கிறாள், கருக்கணைக்கிறாள், அந்த பிள்ளைய வாழ்க்கை என்னவாகும் என்பதை நீங்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்க. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இந்த விபச்சாரத்துடைய தன்மையிலே எய்ச்சி என்று சொல்லக்கூடிய பயங்கரமான நோய் பரவலான முறையில் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒரு இடத்துல போட்பட்டிருந்தாங்க, ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்று இருந்தால் எய்ட்ஸ் உங்களை அணுகாது போட்டிருக்கிறாங்க, ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு பெண் என்று இருந்தால் எய்ட்ஸ் உங்களை அணுகாது. இன்றைக்கு ஒரு பெண் ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணா, கையிலையும் காலலையும் நெசிலையும் எங்க பார்த்தாலும் பலவிதமான சீரழிவுனால நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக இன்றைக்கு எய்ட்ஸ் பரவலாக இருக்கிறது. ஐக்கிய நாட்டு சபையினுடைய அந்த எய்ட்ஸ் நிறுவனம், அது சுவிட்சர்லாந்துல ஜெனீவா நகரத்தில் அடைஞ்சக்கூடிய இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த எய்ட்ஸ் நிறுவனம் என்ன செய்கிறது, அவருடைய நோக்கம் என்ன என்று சொன்னால் எய்ட்ஸை விழிப்புணர்த்தப்படுத்துறது. எய்ட்ஸ் எதனால வருவது, இது சாதாரணமா எப்படி ஏற்படுகிறது, இது எல்லாம் எப்படி இல்லாமல் செய்யறது என்பதனால்தான் அந்த நிறுவனத்துடைய மிக முக்கியமான இருக்கிறது. அவங்க தந்த கடைசி ரிப்போர்ட் என்று சொன்னால், இந்த எய்ட்ஸ் நோயாளர் கிட்டத்தட்ட இன்றைக்கு உலகத்தில் 35.3 மில்லியன் மக்கள் இருக்கிறாங்க, 35.3 மில்லியன் மக்கள் எய்ட்ஸோடு சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க, நோயோடு இருக்கிறாங்க. விசேஷமாக இந்த நோய் புதுசாக சிலர்களுக்கு வந்திருக்கிறது, கிட்டத்தட்ட 2.3 மில்லியன் மக்களுக்கு புதுசாக அவருடைய கிருமி வந்து கொண்டே இருக்கிறது.
ஏங்க 24 மனுஷாலமும் கையில் உள்ள போனை பார்த்தா அவனுக்கு மிருகம் தெரியுமா, மகரம் தெரியுமா, அஜ்னபி தெரியுமா, அந்நிய தெரியுமா, நம்ம கடையில வேலை செய்யும் தெரியுமா, சிநேகம் தெரியுமா, அடுத்தவங்க தெரியுமா, ஒண்ணுமே தெரியாது. இப்ப என்ன செய்யறான், நிலைமையில போறான். இன்றைக்கு இந்த ரிப்போர்ட் படிக்க பார்த்தா 2.3 மில்லியன் மக்களுக்கு இன்றைக்கு விசவீதம் இன்றைக்கு பரவிக்கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இதுல பெரியவர்கள் 2 மில்லியன் பேர் பெரியவர்கள், சிறியவர்கள் 2,60,000 பேர்களுக்கு இந்த எய்ட்ஸுடைய தன்மை பரவிக்கொண்டிருக்கிறது. அண்மையில் ஒரு ரிப்போர்ட்ல பார்த்தேன், அந்த எய்ட்ஸோட தொடர்பா இருந்தா கூட என்ன செய்யுது, எய்ட்ஸ் பரவும் என்று அல்லாஹ் பாதுகாக்கும். நாம தான் சித்தம் என்று சொல்லி பிறரையும் சாவரத்துக்கு நாம ஆற்றுறது. கொலை குற்றமா இல்லையா சிந்தனை செஞ்சு பாருங்க. ஒரு சப்ஜெக்ட மட்டும் பார்க்காதீங்க, நிரம்ப பாருங்க, கிளையோடு பாருங்க. நீங்க மற்றவரோட கொலவிறீங்க, மற்றவரோட நினைக்கிறீங்க, சின்ன கொடுக்கறீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த கீழ் அவருக்கு சேர்ந்தால் அந்த மனுஷனோட குடும்ப வாழ்க்கை என்ன, அவருடைய உடல்நிலை என்ன, இதெல்லாம் சிந்திக்க வேண்டிய நிலைமை குறிப்பாக வாலிபர்கள் மத்தியிலேயும் இந்த எண்ணம் உள்ளவர்கள் மத்தியிலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆப்பிரிக்கா கண்டத்தை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 25 மில்லியன் அதாவது இந்த எச்ஐவி நோயினால் பாதிக்கப்படவிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.2 மில்லியன் மக்கள் ஆப்பிரிக்கா கண்டத்தில் டெய்லி இறந்து கொண்டே இருக்கிறாங்க. ஒரு வருடத்துடைய தன்மையில் ஒவ்வொரு வருஷத்திலும் இப்படியான மில்லியன் கணக்கில் இறந்து கொண்டிருக்கிறார்கள். தெற்காசிய நாட்டை பொறுத்த அளவில், தெற்காசிய நாடு என்று சொன்னா இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை பொறுத்த அளவில் கிட்டத்தட்ட 3.9 மில்லியன் மக்கள் என்ன செய்யறாங்க, எய்ட்ஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கையிலும் சேர்த்துதான், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் போன்ற பூட்டான் போன்ற இந்த தெற்காசிய நாடுகளை சேர்ந்து வச்சு பார்த்தா இப்படி இருக்கு. அது மாத்திரமல்ல, அதுல 2,20,000 மக்கள் ஒவ்வொரு நாளும் இறந்து போறாங்க. சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் ஆரம்பத்தில் சொன்னாங்க, யா மாஷரல் முஸ்லிமீன் இய்யாக வஸ்னா, அருமையான முஸ்லிம்களே விபச்சாரத்திலே தன்மைகளை மறந்துடுங்க, எச்சரிக்கிறேன் என்று சொல்லி 1436 வருடங்களுக்கு முன்னாலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அதை இன்னைக்கு வைத்தியர் நிரூபிச்சு காட்டினாங்க. இன்னைக்கு சிலருக்கு மார்க்கம் என்று சொன்னா மார்க்கமா, அது ஒரு பக்கத்தால் இருக்கட்டும். இன்றைக்கு ஜொலி காலம், அங்க கையில நிறைய பணம் இருக்கு. விசேஷமாக பார்த்தா டிசம்பர் மாசம் வந்துருச்சா, இப்பவே சில இடங்களை ஹோட்டல் புக் பண்ணியாச்சு, இப்பவே சில ஆடம்பரமான இடங்களை புக் பண்ணியாச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், சூரா கஃபை புரட்டி பாருங்கள். பொருளாதாரத்தை கொடுக்கப்பட்டு இந்த பொருளாதாரம் எனக்கு நிரந்தரமாக இருக்கும் என்று நினைத்தவருடைய நிலைமை கடைசி எப்படி அழிவில ஆகிறது என்பதனை சூரா காஃப் எங்களுக்கு தெளிவான முறையில் சொல்கிறது. அல்லாஹ் இயற்கை அனர்த்தத்தை கொண்டு மாத்திரமல்ல, அநியாயக்காரர்களை கொண்டும் சோதிக்கலாம், எரிவு கொண்டும் சோதிக்கலாம், நோயை கொண்டும் சோதிக்கலாம். இது அல்லாஹுடைய ஏற்பாடு. ஆகவேதான் நிறைய பணம் இருக்கு, அழகு இருக்கு, வாலிபம் இருக்கு, ஜொலியா இருக்கணும். அதனால வேண்டிய மாதிரி நினைப்பம் நினைக்காதீங்க. அல்லாஹ்டப்படி மகா கடுமையானது, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ஆகவேதான் அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தினாவின் மூலமாகத்தான் இலங்கையை பொறுத்த அளவில், இலங்கை, இந்தியா, பாகிஸ்தான் பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு 2,20,000 மக்கள் இருக்கிறாங்க, இறக்கிறாங்க. அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த தினாவின் மூலமாக நடக்கக்கூடிய மற்றொரு விபரீதம் என்னன்னு தெரியுமா, இன்றைக்கு நிறைய குழந்தைகள் அனாதையாக்கப்படுறாங்க. சில இடங்களில் பார்க்கிறோம் அந்த குழந்தை யாருக்கு பிறந்ததுன்றே தெரியாது. இஸ்லாத்தை பொறுத்த அளவில் இதா ஏங்க வைக்கப்பட்டிருக்கு, இதா ஏன் வைக்கப்பட்டிருக்கு, எந்தாவுடைய நோக்கம் என்ன தெரியுமா, அந்த பிள்ளை அந்த பெண்மணியுடைய வயிற்றில் வளர்கின்ற கரு யாருக்கு சொந்தம் என்பதை கண்டறிவதுதான் முக்கிய நோக்கம். 4 மாசம் 10 நாளும் ஏன் இதா வைக்கிறது, ஏ சும்மா அழகுக்கா, இல்ல யாரும் அந்த பொம்பளை பார்க்க கூடாதுண்டா, இல்ல இதா சில நாட்கள் கணக்கிடக்கூடிய நாட்கள் ஏன் வச்சிருக்குது என்று சொன்னால், அந்த கணவன் இறந்து விட்டால் அல்லது கணவன் விவாகரத்து பெற்று விட்டால் சில நேரங்கள் அந்த பெண் குழந்தை கிடைப்பதற்கு தயாராக இருந்தால் அந்த குழந்தை அனாதையாக கூடாது, உரியவரத்தில் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான். இன்னைக்கு இத்தாவை கூட சில ஆக்கள் இத்தாவா, ஒரு 4 நாள் இருந்தா போதும் தானே, அது என்ன இத்தா, அது என்ன இத்தான்னு கேட்கிறார். அது என்ன இத்தா தெரியுமா, அல்லாஹ் தரக்கூடிய அதை உட்டா தரக்கூடிய அதாபு தான் நினைச்சுக்கிறீங்க. வாழ்க்கையில சீரான முறையில வரக்கூடிய நிலைமை தான் இத்தா. வாழ்க்கை சும்மா விளையாட்டு அல்ல, ஆடம்பரம் அல்ல, சடங்கல்ல, நம்முடைய வாழ்க்கையை தெளிவான முறை ஆக்கக்கூடிய ஒன்றுதான் அருமையான மாற்றம் என்பதை மறந்து விடக்கூடாது. ஆகவேதான் சில இடங்கள்ல பார்த்தா அந்த பிள்ளைக்கு வலி யாரு என்று கூட தெரியாம இருக்கு, செய்ய முடியாம இருக்கு. ஏன் சொல்றாங்க, அந்த புள்ள அவருக்கு பிறந்தது, இவருக்கு பிறந்தது என்ற கருத்தை தெளிவான முறையில் சொல்லு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஹதீஸ் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன் மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா காலத், மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன், இந்த காலமும் அல்லாஹ் தன்னுடைய மேலான ரஹ்மத்தை இறக்க தயாராக இருக்கிறான். உங்களை ஒருபோதுமே அநியாயப்படுத்தணும், சோதனையை தரணும் என்று சொல்லி அல்லாவுக்கு ஆசையே கிடையாது. உங்கள் மீது என்ன செய்கிறான்? இறக்கம் காட்டுகிறான். எது வரைக்கும் என்று சொன்னால், எப்பொழுது விபச்சாரத்திலே பிள்ளைகள் அதிகரிக்கிறதோ அப்பொழுது அல்லாஹுடைய தண்டனை நிரம்ப வரும் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான் பயமுறாரு சொன்னேன். அண்மையில கேட்டேன், ஒருவருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, ஆனா அவட குடும்பத்துல ரெண்டு புள்ள அவருக்கு பிறந்ததா இருக்கு. என்னடனே யோசிச்சு பாருங்க, அவருக்கு பிறந்ததா இருக்கு, ஆனா அவருக்கு பண்ணி பார்த்தா குழந்தை பாக்கியம் இல்லாத நிலைமையில இருக்கிறாரு. எங்க வந்துச்சு? இப்படி எத்தனை விடயங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு சில இடங்கள்ல பாக்கிறார், சாராளமாக வயது வந்த பெண்களும் ஆண்களும் தாராளமாக புலம்புறாங்க. தாராளம் இருக்கும் கேட்டா சொல்லுவாங்க, அது எங்க தம்பிர மகன் தானேங்க, எங்க நம்ம நானா தம்பிர மகன் தானே, நானா தம்பி பிள்ளைகள், அது திருமண முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்டவள் என்பதே மறந்து விடாதீங்க. மாமி மகள் அல்லது மச்சான் முறையானவளது குடும்பம் தானே, எப்படியும் பலகட்டம் கொண்டு விடாதீங்க. அதனால ஏற்படக்கூடிய விபரீதத்துக்கு நீங்கள் பாபு செல்ல வேண்டி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொல்லி வைத்தார்கள். அல்லாஹுடைய ரஹ்மத் எப்பொழுது தடைபெறுவதற்கு முக்கிய காரணம், எப்பொழுது விபச்சாரத்துடைய குழந்தைகள் நிறைய வர ஆரம்பிச்சுட்டோ உலகில் நிரம்ப வழியும் என்று சொன்னால், நிச்சயமாக அல்லாஹு ஜல்ல ஜலாலு தண்டனைக்கு மேல தண்டனை இறக்குவான் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுடைய நன்னடியார்களே, அஹ்மது தபரானியிலே, அஹ்மது தபரானி போன கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நாட்டில் போக முடியாது, அமைச்சரிடத்தில் போயிட்டு கடிதம் வாங்கினாலும் போக முடியாது, ஆனா சில நல்ல நாட்களுக்கு அவங்க என்ன செய்வாங்க, திறந்து வைப்பாங்க. அது மாதிரி ரப்பல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா சஹர் நேரத்துல தஹஜ்ஜுத் நேரத்துல ரஹ்மத்துடைய வாசல திறந்தே வைக்கிறார். அல்லாஹ் சொல்கிறார், மக்களே தூங்கி கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு எத்தனை வேதனை மனசுல இருக்கும் ஒழும்பி கேளுங்களே, உங்களுக்கு எத்தனை நோயல் இருக்கும் அதை கேளுங்களே, நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் இறக்கத்தோடு சொல்றான். ஒரு அப்பா பேரனை பார்த்து தலையேற்றாவி மகே, இந்த மாதிரி சோதனை நீ பாஸ் பண்ணி என்று சொன்னா உனக்கு அழகான ஒரு பைசைக்கிள் வாங்கி தருவன் சொல்றாரா இல்லையா, ஒரு அழகான உடுப்பு வாங்கி தருவன், உன்னை ஒன்றாக கூட்டி போவேன், நீ தனி ஹாபில் ஆகிட்டேன்னு சொன்னார். அப்பா மாறு சொல்றாங்களா, வாப்பா மாறு சொல்றாங்களா இல்லையா, அல்லாஹ் இறக்கத்தோடு பாட்டு சொல்ல ஏங்க தூங்குறீங்க, எலும்பி கையேந்தீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், இல்லா ஜானியா, யார் விபச்சாரத்தோடு தொடர்பாடிக்கிறார்களோ அவங்களுக்கு இந்த தஹஜ்ஜுடைய பாக்கியம் கூட கிடைக்காது. அது மாதிரி யாரெல்லாம் குடும்பத்தை பிரிக்கிற அநியாயமா ஒருவரிடத்துல சல்லி பறிக்கிறாங்களோ, ஒருவரை சல்லி மூலமா அநியாயப்படுத்துறாங்களோ, கடன் வாங்கி இல்லாம செய்யறது, சில நேரங்களில் கப்பம் கேட்கிறது, அநியாயமா ஆயுதங்களை காட்டி பறிக்கிறது, பயமுறுத்துறது, இது மாதிரி நடக்கிறார்களோ இப்படியானவர்களுக்கும் என்ன கிடையாது, தஹஜ்ஜுடைய பாக்கியம் கிடையாது என்ற கருத்தை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவான முறையிலே சொன்னார்கள். அல்லாஹுடைய நல்லடியார்களே, விபச்சாரத்துடைய தன்மைகளை தஸ்துடைய உலமாக்கள் இந்த விபச்சாரம் வருவதற்குரிய ஆரம்ப அடிப்படைகளை ரொம்ப தெளிவான முறையில் சொல்றாங்க. அதுல ஒன்னு என்னவென்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மக்களே பாதைகளை உட்கார்ந்து அரட்டடிக்கிற கேசிருக்கே அதை முழுமையாகவே கணிஞ்சிடுங்க. அதனாலையும் என்ன செய்யலாம், இப்ப நிலைமை இருக்கிறார். இன்னைக்கு சில இடங்கள்ல சில பிரச்சனை வருது, என்ன தெரியுமா, இன்னைக்கு நாட்டுல ரொம்ப பயங்கரமான ஒரு நிலைமை, முஸ்லீம்களை நசுக்கிற ஒரு நிலைமை. ஆனா நம்மவர் கூட சில யோசிக்கிறல்ல, என்ன தெருவுல போற மாற்று மாத பெண்களை நக்கல் அடிக்கிறது, அதுக்குன்னு ஒரு பாட்டு படிக்கிறது, அதுக்கு ஒரு மிஷின் அடிக்கிறது, இந்த இதை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க, நம்மளை வேற துறையில உங்களை சிறைப்படுத்துறாங்க. நல்ல விஷயம் பேசுறோம், அப்படியும் கூடி நிக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படி நிற்பதாக இருந்தால் அந்த பாதைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஒரு முறை இருக்கிறது, ஒரு முறையோடு நின்று கொள்ளுங்க. முதலாவது முறை என்ன, கல்லுல் பசரே, ஹராமான விஷயத்துல பார்வையை தாழ்த்திக்கிடுங்க. ஹராமான விஷயத்துல என்று சொன்ன என்ன, நீங்க அதை பார்த்து அதை நக்கல் அடிச்சு சமுதாயத்தில் பிரச்சனை ஏற்படும் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பார்வையை தாழ்த்தி கௌரவமாக இருந்து கொள்ளுங்க என்று சொன்னாங்க. மேலானவர்களே, இன்னைக்கு பார்வை தாழ்த்தத்தை விட்டு போட்டு என்ன நடக்கு தெரியுமா? ஜாமம் ஜாமமாக நம்மளோட புள்ளிய மாறி திரு திரியறாங்க. ஜாமத்துல அவங்க சரியான இன்பமான நேரம், பகரெல்லாம் தூங்குறது, இரவுக்கெல்லாம் சுத்துறது. அன்பையான மக்களே, மிஷ்கா சரீஃபில் ஒரு ஹதீஸ் எழுதப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரத்திலே, மக்கள் அயர்ந்து தூங்குகின்ற நேரம், அந்த நேரங்களிலே நீங்கள் திரிவதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு தேவைக்கு போற விஷயம் வேற. ஏன் என்று சொன்னால், அந்த நேரங்களிலே உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாத சில தெய்வராசியருடைய விளைவுகள் உங்களை வரலாம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்லிவிட்டு இன்னொரு ஹதீஸ் எழுதுறாங்க. சூரியன் மறைய நேரமாயிருந்தார், சூரியன் நல்லா மறையவும் இல்லை, சூரியன் தெளிவாயிருக்கிறவும் இல்லை, மறைகிற மகரிபு என்று சொல்லுவாங்க இல்லையா, அந்த நேரங்கள்ல உங்களுடைய குழந்தைகளை கை குழந்தைகளை வெளியே கொண்டு செல்லாது என்று சொன்னால், அந்த நேரங்களில் சில கண்ணுக்கு புலப்படாத ஜீவராசியர் சொல்லக்கூடிய நேரம், அதனால சில ஆபத்துக்கள் உடைய குழந்தைக்கு வரலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1436 வருடங்களுக்கு முன்னாடி சொன்ன அழகான ஹதீஸ். இன்னைக்கு சொன்னா இப்படி வேலையை பாருங்க பாங்க. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இரவு நேரங்களை திரிவதை தவிர்த்து கொள்ளுங்கள். இன்னைக்கு என்னிடத்துல கூட சில சொல்லியிருக்கிறாங்க, பாருங்க ஹசரத் என் புள்ள நல்லா இருந்தான், இன்னைக்கு கூட்டாளி மாவட்ட சேர்ந்து திரிய ஆரம்பிச்சார், அவர் பைத்தியாரம் ஆயிருக்காரு, லூஸ் வந்துருச்சு தெரியல, என் சொல்ல கேட்கிறாள், நான் நல்லது சொன்னா கத்திய தூக்க வாரான், உமா கிட்ட போயிட்டு சண்டை பிடிக்கிறான், பாடு படிக்கிறான் அல்ல, படிப்பு ரொம்ப முட்டாள்தனம் ஆயிருக்கிறான், இந்த நிலைமை வந்துருச்சு. அணிதி செய்யக்கூடிய விளைவு தரக்கூடிய விடயங்களை குப்பையை கொடுவே நடுரோட்டில் கொட்டுறது, கோழியை அறுத்து எங்கேயாவது யாரு போனாலும் பரவாயில்ல நடுவில் கொட்டிட்டு வந்துடுறது, காகம் கொண்டு போய் அதை இன்னொருடைய கிணத்துல போடுது, கிராமங்கள் நடக்கூடிய விட இன்னொரு கிணத்துல போடுது, அந்த கிணத்து நாசமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த பாவைங்களுக்கு வருமா இல்லையா? இல்ல நாங்க தேவையில்லாத மாதிரி குப்பையை கொட்டுறோம், யாராவது வலிக்கு விழுந்தான் சொன்னால் காயமாவினால் அதுவும் குத்தமா இல்லையா? ரசூல் அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுவர்க்க லோகத்தில் ஒரு மனுஷனை கண்டேன், பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்ன செஞ்சிருக்கிறாரு? பூ பறிச்சுக்கிட்டு இருக்கிறார், பூ பறிச்சுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, மேராஜின் ஹரத்தில் இருந்த சம்பவம், இந்த மனிதனுக்கு இப்படியான சிறப்பு ஏற்பட என்ன காரணம் கேட்ட பொழுது, யா ரசூலல்லா, மக்கள் போகக்கூடிய பாதையில ஒரு கல் இருந்துச்சு, இது மக்களுக்கு அணியாத விபரீதம் வருமே, ஆபத்து வருமே என்பதை கவனி அதை உடைச்சி அதை தோண்டி வீசிட்டு அதை கொஞ்சம் சமப்படுத்தி மக்கள் போகக்கூடிய பாதையை செருப்பணினாரு. அந்த ஒரு பரக்கத் ரப்புல் இஸ்ஸத் பாரகவத்தால சொர்க்கலோகத்தில் பூ பறிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கேன் என்று சொன்னார்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆஹாபிதான் ரப்புல் இஸ்ஸத் பாரகவத்தால இந்த ஒரு நிலைமையை இஸ்லாத்தின் மூலம் எங்களுக்கு தந்திருக்கிறார். அருமையான மக்களே, வினோதம் என்று சொல்லி, வேடிக்கை என்று சொல்லி, நம்முடைய இளம் வாலிபத்தில் இது ஒரு ஜொலி என்று சொல்லி நினைக்காதீங்க. அல்லாஹு ஜல்ல ஜலாலு கொடுத்தும் சோதிப்பான், எடுத்தும் சோதிப்பான். ஆஹாபிதான் ரப்புல் இஸ்ஸத் பாரகவத்தால இந்த அருமையான மார்க்கத்தை மார்க்கத்தின் மூலமாக இந்த விடயங்களை பின்பற்றுவதும் விடும்படியும் எங்களுக்கு சொல்லி வைத்திருக்கிறாரோ அவைகளை செய்து அல்லாஹுடைய ரஹ்மத்தை பெற்ற மக்களாக ரப்புல் இஸ்ஸத் பாரகவத்தால இம்மனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாய, எங்களுடைய பெற்றோர்கள் குடும்பத்தினரின் பாவங்களையும் மன்னித்தருள்வாய, இறக்கமுள்ளையா அல்லாஹ், நீ தந்த ரஹ்மத்துக்களை சீரான முறையில் செய்யக்கூடிய பாவி உபயோகிக்கக்கூடிய மக்களாக ஆக்கி வைப்பாயா. இந்த நாட்டிலே சகல இன மக்களும் ஒற்றுமையோடு வாரணி கிருபை செய்தருள்வாய, முஸ்லீம்களுடைய சகல விடயங்களை நீயே பாதுகாத்தருள்வாய, முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடிய மக்களுடைய கல்வளை ஹிதாயத்தை கொடுத்து விடுவாயா, இஸ்லாத்தை விளங்கி நடக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை கொடுத்தருள்வாயா, இறுதி நேரத்தை கடைமாவோட பார்த்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாய, நாங்கள் மரணிக்கு சென்று அடையக்கூடிய கதரை வெளுத்த விசாலம் உள்ளதாக வைப்பாயா, எங்களை எல்லாம் பெற்றெடுத்து ஒரு சீரான முறையில ஆக்கி எங்களுக்காக துவா செய்தார்களே அந்த அருமையான தாய் தந்தையர் உறவினர்களுக்கு நீ படைப்படுத்தருள்வாயா, எங்களை விட்டு பிரிந்து சென்றிருந்தால் சுவனபதியா அவருடைய கபர்களை ஆக்கி வைப்பாயா, எங்களுடைய இறுதி நேரத்தை களிமாடு ஒப்பாத்தாகக்கூடிய பாக்கியத்தை தந்துள்வாயா, மேலான எங்களுடைய துஆக்களை அங்கீகரித்து அருள் புரிவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.